ஓம் சாந்தி. April 1, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தையை உள்ளவாறும் அவர் என்னவாக இருக்கின்றார் என்றும் அறிந்து கொள்வதில் குழந்தைகளாகிய நீங்கள் வரிசை கிரமமாக உள்ளீர்கள். அவரை அனைவரும் அறிந்து கொண்டார்களாயின் இங்கு மிகப்பெரிய கூட்டம் ஒன்று இருக்கும். கேள்வி: எப்பொழுது வெளிப்பாட்டின் ஒளி எங்கும் பரவும்? பதில்: கடவுளே இந்த பழைய உலகத்தை அழிப்பதன் மூலம் புதிய உலகின் ஸ்தாபனை பணியை மேற்கொள்வதற்கு வந்துவிட்டார் என்பதை மனிதர்கள் கண்டறிந்து கொள்ளும் பொழுதாகும். அனைவருக்கும் சத்கதியை அருள்கின்ற தந்தை எங்கள் பக்திக்கான பலனை எங்களுக்கு வழங்குவதற்கு வந்திருக்கின்றார். இந்த நம்பிக்கை உள்ள பொழுது வெளிப்பாடு இடம்பெறுவதுடன் எங்கும் குழப்பங்கள் நிலவும். பாடல்: அன்பிற்கினியவருடன் இருப்பவர்கள் மீதே இந்த ஞான மழை பொழிகின்றது. ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் பாடலின் இரு வரிகளை கேட்டீர்கள். இந்த மழையானது அன்பிற்கினியவருடன் இருப்பவர்களுக்கே ஆகும். உலக மக்களுக்கு அன்பிற்கினியவர் யார் என்பது தெரியாது. பல குழந்தைகள் இருந்தாலும் அவர்களில் பலருக்கும் தந்தையை எவ்வாறு நினைவு செய்வது என தெரியாது. அவரை எவ்வாறு நினைவு செய்வது என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் மீண்டும் மீண்டும் அவரை மறந்து விடுகிறார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார்: குழந்தைகளே, உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். நீங்கள் புள்ளிகள், தந்தையே ஞானக்கடல். நீங்கள் அவரை நினைவு செய்ய வேண்டும். அந்த நினைவானது நிரந்தரமாகும் வகையில் அந்த நினைவில் இருக்கும் அத்தகையதோய் பயிற்சியை உங்களில் பதித்துக் கொள்ளுங்கள். இறுதியில் நான் ஓர் ஆத்மா என்பதை மாத்திரமே நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு சரீரத்தை கொண்டிருப்பினும் உங்கள் புத்தியில் ஓர் ஆத்மாவாக இருக்கின்ற ஞானத்தை வைத்திருங்கள். நீங்கள் தந்தையின் வழிகாட்டலை பெற்றுள்ளீர்கள். எவருமே என்னை உள்ளவாறே நினைவு செய்வதில்லை. குழந்தைகள் மிகவும் சரீர உணர்வு உடையவர்கள் ஆகின்றார்கள். நீங்கள் ஒருவருக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கும் வரை அவரால் எதையும் புரிந்து கொள்ள முடியாது என்பதை தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். அனைத்திற்கும் முதலில் கீதையின் கடவுளான அஷரீரியான தந்தையே எங்கள் தந்தை. அவரே அனைவருக்கும் சத்கதியை அருள்பவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்நேரத்தில் அவர் சத்கதியை அருளல் என்ற பாகத்தை நடக்கின்றார். அவர்கள் இந்த கருத்தினை குறித்து தங்கள் புத்தியில் நம்பிக்கையை கொண்டிருந்தால் சாதுக்கள் சந்நியாசிகள் அனைவரும் இங்கு ஒரு வினாடியிலேயே வருவார்கள். பாரதத்தில் பெரும் குழப்பம் ஏற்படும். இவ்வுலகம் இப்பொழுது அழியப் போகிறது என்பதை அவர்கள் அறிந்திருந்தால் மும்பையிலிருந்து அபு வரை பெரிய வரிசையே இருக்கும். எவ்வாறாயினும் எவராலும் இத்தனை விரைவாக அந்த நம்பிக்கையை கொண்டிருக்க முடியாது. விநாசம் நடைபெற வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். அவர்கள் அனைவரும் ஆழமான உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருப்பார்கள். பின்னர் இறுதியில் உங்கள் ஆதிக்கம் பரவும். பரம்பிதா பரமாத்மா சிவனே கீதையின் கடவுள் என்ற விஷயத்தில் நம்பிக்கை வைப்பது உங்கள் அத்தை வீட்டிற்கு செல்வதை போன்றதல்ல. இது பிரபல்யமாகினால் பாரதம் முழுவதும் அந்த ஒளி பரவும். இன்னமும் நீங்கள் எவருக்காவது விளங்கப்படுத்தும் பொழுது அவரில் ஏதோ மந்திர வித்தை இடப்பட்டுள்ளதே என்றே அந்த நபருக்கு வேறு ஒருவர் கூறுவார். இந்த விருட்சமானது மிகவும் மெதுவாக வளர வேண்டும். இன்னமும் சொற்ப காலம் எஞ்சி இருக்கிறது. முயற்சி செய்வதற்கு உங்களுக்கு இன்னமும் நேரம் இருக்கின்றது. நீங்கள் முக்கியஸ்தர்களுக்கு விளங்கப்படுத்துகின்றீர்கள். ஆனால் அவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. குழந்தைகளாகிய உங்கள் மத்தியிலும் சிலர் இந்த ஞானத்தை புரிந்து கொள்வதில்லை. தந்தையின் நினைவு இல்லாது விட்டால் அந்த ஸ்திதியும் இருக்காது. உங்கள் நம்பிக்கை என்ன என்பதை தந்தையும் புரிந்து கொள்கின்றார். இன்னமும் உங்களில் எவரும் தந்தையை 1% அல்லது 2% கூட நினைவு செய்வதில்லை. அவர்கள் இங்கே அமர்ந்திருந்தாலும் அவர்களுக்கு தந்தை மீது அத்தகைய அன்பில்லை. இங்கே அன்பும் பாக்கியமும் இருக்க வேண்டும். அவர்கள் தந்தையில் அன்பை கொண்டிருந்தால் அவர்கள் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும் என்பதை புரிந்து கொள்வார்கள். நாங்கள் உலக அதிபதிகள் ஆகின்றோம். அரை சக்கரத்திற்கு ஷரீர உணர்வே இருந்தது. இதனாலேயே ஆத்ம உணர்விற்கு வருவதற்கு இப்பொழுது பெருமளவு முயற்சி தேவைப்படுகிறது. உங்களை ஓர் ஆத்மா என கருதி உங்கள் அதி அன்பிற்கினிய தந்தையை நினைவு செய்வது உங்கள் மாமியார் வீட்டுக்கு செல்வது போன்றதல்ல. அவர்கள் இதனை செய்தார்களாயின் அவர்களின் முகங்களில் அந்த பிரகாசம் இருக்கும். பெண் ஒருவர் திருமணம் செய்து நகைகளை அணியும் பொழுது அவளது முகத்தில் அதிக அளவு சந்தோஷம் இருக்கிறது. எவ்வாறாயினும் இங்கு சிலர் மணவாளனை நினைவு செய்வதும் இல்லை. இதனால் அவர்களின் முகங்கள் வாடி உள்ளன. கேட்கவும் வேண்டாம். ஒரு பெண் திருமணம் செய்யும் பொழுது அவரின் முகம் மிகவும் சந்தோஷம் அடைகிறது. ஆனால் சில பெண்களின் முகங்களோ திருமணம் செய்த பின்னரும் பிணத்தை போலவே இருக்கின்றன. பல்வேறு வகையினர் இருக்கின்றனர். சிலர் மறு வீட்டிற்கு செல்லும் பொழுது குழப்பமடைகிறார்கள். இங்கும் அது அவ்வாறே. தந்தையை நினைவு செய்வதற்கு முயற்சி தேவை. அதீந்திரிய சுகத்தை பற்றி கோப கோபிகளை கேளுங்கள் என இறுதி கணங்களை பற்றி நினைவு செய்யப்படுகிறது. நீங்கள் உங்களை கோப கோபியர்களாக கருதி தந்தையின் நினைவை சதா கொண்டிருக்கும் ஸ்திதியை உருவாக்க வேண்டும். அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். தந்தை வந்துள்ளார். அவர் உங்களுக்கு அந்த ஆஸ்தியை கொடுக்கின்றார். இந்த ஞானம் அனைத்தும் இதிலேயே அடங்குகிறது. இறுதியில் லக்ஷ்மியும் நாராயணரும் தமது 84 பிறவிகளை பூர்த்தி செய்யும் பொழுது தந்தை வந்து அவர்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்து அவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார். லக்ஷ்மி நாராயணனின் படமே முதற்தரமான படமாகும். அவர்கள் தமது முன்னைய பிறவியில் அத்தகைய செயல்களை செய்திருக்க வேண்டும் எனவும் தந்தை இப்பொழுது உங்களுக்கு எவ்வாறு அந்த செயல்களை செய்வது என்றும் கற்பிக்கின்றார் எனவும் நீங்கள் அறிவீர்கள். அவர் கூறுகின்றார், மன்மனாபவ் ஆகுங்கள், தூய்மையாக இருங்கள், எந்த விதமான பாவங்களையும் செய்யாதீர்கள். ஏனெனில் நீங்கள் இப்பொழுது ஸ்வர்க அதிபதிகளான புண்ணிய ஆத்மாக்கள் ஆகி கொண்டிருக்கிறீர்கள். ராவணனின் மாயை அரை கல்பத்திற்கு உங்களை பாவம் செய்ய வைத்துவிட்டாள். இப்பொழுது உங்களை கேளுங்கள், நான் ஏதாவது பாவம் செய்கின்றேனா? நான் தொடர்ந்தும் புண்ணிய செயல்களை செய்கின்றேனா? நான் குருடர்களுக்கான கைத்தடி ஆகிவிட்டேனா? தந்தை கூறுகின்றார், மன்மனாபவ் ஆகுங்கள். நீங்கள் கேட்க வேண்டும், மன்மனாபவ் என கூறியது யார்? அவர்களோ கிருஷ்ணரே இதனை கூறியதாக கூறுகிறார்கள். பரம்பிதா பரமாத்மா சிவனே இதை கூறினார் என நீங்கள் அறிவீர்கள். இதில் பகலுக்கும் இரவுக்கும் இடையிலான வித்தியாசம் உள்ளது. சிவனின் பிறந்த நாளுடன் கூடவே கீதையின் பிறந்த நாளும் இருக்கிறது. கீதையின் பிறந்த நாளுடன் கூடவே ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறந்த நாளும் உள்ளது. நீங்கள் எதிர்காலத்தில் இளவரசர்கள் ஆகுவீர்கள் என்பதை அறிவீர்கள். நீங்கள் ஆண்டிகளில் இருந்து இளவரசர்களாக மாற வேண்டும். இதுவே ராஜயோகத்தின் இலக்கும் குறிக்கோளும் ஆகும். கீதையின் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் அல்ல, ஆனால் அசரீரியானவரே என்பதை உங்களால் நிரூபிக்க முடியும். அப்பொழுது சர்வ வியாபி என்ற கருத்தானது அகற்றப்பட்டுவிடும். தந்தை மாத்திரமே அனைவருக்கும் சத்கதியை அருள்பவரும் தூய்மையாக்குபவரும் ஆவார். அவர் விடுதலை ஆக்குபவர் எனவும் அழைக்கப்படுகின்றார். எவ்வாறாயினும் மக்கள் அவரை சர்வ வியாபி என கூறுகிறார்கள். அவர்கள் தாம் கூறுகின்ற எதையுமே புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் சமயத்தை பற்றி தமது மனதில் பிரவேசிக்கும் அனைத்தையும் கூறுகிறார்கள். 3 பிரதான சமயங்கள் இருக்கின்றன. தேவ தர்மமானது அரை கல்பத்திற்கு தொடர்கிறது. தந்தை பிராமண தேவ சத்திரிய தர்மங்களை ஸ்தாபிக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். உலகிற்கு இது தெரியாது. அவர்கள் சத்யுகத்தின் கால எல்லையை 100,000,000,000 வருடங்கள் என்றே கருதுகிறார்கள். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மமே அனைத்திலும் மிக மேன்மையான தர்மமாகும். எவ்வாறாயினும் அவர்கள் தமது சொந்த தர்மத்தை மறந்ததால் அதர்மவாசிகள் ஆகிவிட்டார்கள். கிறிஸ்துவர்கள் தமது சமயத்தை துறப்பதில்லை. கிறிஸ்து தங்கள் சமயத்தை ஸ்தாபித்தார் என அவர்கள் அறிவார்கள். இஸ்லாம், பௌத்தம், கிறிஸ்துவம் போன்றவையே பிரதான சமயங்களாகும். பின்னர் மேலும் பல சிறிய சமயங்களும் இருக்கின்றன. இந்த விரிவாக்கம் எங்கு ஆரம்பமானது என்பது எவருக்குமே தெரியாது. முகமேட் வந்ததிலிருந்து இப்பொழுது குறுகிய காலம் கடந்துவிட்டது. இஸ்லாமை சார்ந்தவர்கள் மிக பழமையானவர்கள், கிறிஸ்துவர்கள் மிகவும் பிரபல்யமானவர்கள், அத்துடன் மேலும் பலரும் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தம் தம் சொந்த சமயத்தை கொண்டிருக்கின்றனர். ஒவ்வொருவரும் தம் தம் வெவ்வேறு சொந்த சமயத்தையும் வெவ்வேறு பெயர்களையும் கொண்டிருப்பதனால் குழப்பம் அடைந்து விட்டார்கள். நான்கு பிரதான சமய நூல்களே இருக்கின்றன என்று அவர்களுக்கு தெரியாது. அவற்றில் தேவ தர்மமும் பிராமண தர்மமும் உள்ளடங்குகின்றன. பிராமணர்களே தேவர்கள் ஆகின்றார்கள், அவர்களே பின்னர் சத்திரியர்கள் ஆகின்றார்கள். எவருக்குமே இது தெரியாது. பிராமணர்களுக்கு வந்தனங்கள் என்று பாடப்பட்டுள்ளது. பரம்பிதா பரமாத்மா வந்து பிராமண தேவ சத்திரிய தர்மங்களை ஸ்தாபித்தார். இந்த பதங்கள் இருக்கின்றன, ஆனால் அவர்கள் அனைத்தையும் கிளிகளைப் போல் வாசிக்கின்றார்கள். இது ஒரு முட்காடாகும். பாரதம் பூந்தோட்டமாக இருந்தது என்று மக்கள் நம்புகிறார்கள். எவ்வாறாயினும் எப்பொழுது அது உருவாக்கப்பட்டது, எவ்வாறு அது உருவாக்கப்பட்டது, அல்லது யார் அதை உருவாக்கியவர் என்று எவருக்குமே தெரியாது. பரமாத்மா யார் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆகவே அவர்கள் அனாதைகள் ஆகிவிட்டார்கள். இதனாலேயே அதிக அளவு சண்டை சச்சரவுகள் இருக்கின்றன. அவர்கள் பக்தி செய்வதில் தொடர்ந்தும் சந்தோஷம் அடைகிறார்கள். தந்தை இப்பொழுது ஒளியை ஏற்படுத்துவதற்காக வந்துள்ளார். அவர் ஒரு வினாடியில் உங்களுக்கு ஜீவன் முக்தியை அருள்கின்றார். சத்குரு உங்களுக்கு இந்த ஞான தைலத்தை கொடுக்கும் பொழுது அறியாமை என்ற இருளானது அகல்கிறது. நாம் இப்பொழுது ஒளியில் இருக்கின்றோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் மூன்றாவது கண்ணை கொடுத்துள்ளார். தேவர்கள் மூன்றாவது கண்ணுடன் காட்டப்பட்டாலும் மக்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. உண்மையில் நீங்கள் மூன்றாவது கண்ணை கொண்டிருக்கின்றீர்கள், ஆனால் அவர்கள் தேவர்களை மூன்றாவது கண்ணுடன் காட்டியுள்ளார்கள். கீதையில் பிராமணர்கள் என்பது பற்றி குறிப்பிடவே இல்லை. அவர்கள் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலான யுத்தத்தையும் ஒரு குதிரை ரதத்தையும் கீதையில் காட்டியுள்ளார்கள். அவர்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்தும் பொழுது அவர்கள் உங்களுக்கு கூறுகிறார்கள், சமய நூல்களை கூட நீங்கள் நம்புவதில்லை. நாங்கள் ஏன் சமய நூல்களை நம்புவதில்லை என்பதை உங்களால் அவர்களுக்கு கூற முடியும். அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சம்பிரதாயமே என்பது உங்களுக்கு தெரியும். பக்தியும் ஞானமும் நினைவு கூறப்படுகின்றன. பக்தியானது ராவணராஜ்யம் தொடங்கும் பொழுதே ஆரம்பமாகிறது. பாரத மக்கள் பாவ பாதையில் செல்வதனால் தமது தர்மத்திலும் கர்மத்திலும் சீரழிந்து போனதாலேயே அவர்கள் இப்பொழுது தம்மை இந்துக்கள் என அழைக்கின்றார்கள். அவர்கள் இப்பொழுது தூய்மை அற்றவர்கள் ஆகிவிட்டார்கள். அவர்களை தூய்மை அற்றவர்கள் ஆக்கியது யார்? ராவணன். மக்கள் ராவணனின் கொடும் பாவியை எரிக்கின்றார்கள். அவர்கள் அது தொன்று தொட்ட காலத்திலிருந்தே தொடர்ந்துள்ளது என்று நினைக்கிறார்கள். எவ்வாறாயினும் சத்யுகத்தில் ராவணராஜ்யம் இருக்கவில்லை. அவர்கள் எதையுமே புரிந்து கொள்வதில்லை. மாயை முற்றிலுமாக அவர்களின் புத்தியை கல்லாக்கிவிட்டால் தந்தை மாத்திரமே உங்களை கற்களில் இருந்து தெய்வீகமானவர்களாக மாற்றுகின்றார். அவர் கலியுகத்திற்கு வந்த பின்னரே அவர் சத்யுகத்தை ஸ்தாபிக்கின்றார். தந்தை இதனை விளங்கப்படுத்துகின்றார், ஆனால் இது எவருடைய புத்தியிலும் புகுவதில்லை. குமாரிகளாகிய நீங்கள் இப்பொழுது நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டுள்ளீர்கள். அவர் உங்களை அரசிகள் ஆக்குகின்றார். நீங்கள் கடத்தப்பட்டீர்கள், அதாவது ஆத்மாக்களான உங்களுக்கு கூறப்பட்டது, நீங்கள் எனக்கு உரியவர்கள் ஆகினீர்கள். பின்னர் நீங்கள் என்னை மறந்துவிட்டீர்கள். நீங்கள் ஷரீர உணர்வு உடையவர்களாகி மாயைக்கு சொந்தமாகிவிட்டீர்கள். எவ்வாறாயினும் ஓடிவிடுதல் அல்லது கடத்தப்படுதல் என்ற கேள்விக்கே இடமில்லை. சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். நினைவில் மாத்திரமே முயற்சி உள்ளது. பலரும் ஷரீர உணர்வு உடையவர்களாகி பாவ செயல்களை செய்கிறார்கள். சில ஆத்மாக்கள் தன்னை நினைவு செய்வதே இல்லை என தந்தைக்கு தெரியும். அவர்கள் ஷரீர உணர்வு உடையவர்களாகி பெருமளவு பாவங்களை செய்வதனால் பாவ கலசம் 100 மடங்குகள் நிறைகின்றது. மற்றவர்களுக்கு பாதையை காட்டுவதற்கு பதிலாக அவர்கள் தாமையே பாதையை மறந்து விடுகிறார்கள். தாமே பாதையை மறந்து விடுகிறார்கள். பின்னர் அவர்கள் மேலும் சீரழிந்தவர்கள் ஆகின்றார்கள். இலக்கு மிகவும் உயர்ந்தது. மேலேறுகின்றவர்கள் சொர்க்க அமிர்தத்தின் இனிமையை சுவைக்கின்றார்கள். வீழ்பவர்கள் முற்றிலுமாக நசுக்கப்படுகிறார்கள். ஓர் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. எவ்வளவு வித்தியாசம் உருவாக்கப்பட்டுள்ளது என பாருங்கள். சிலர் கற்று ஆகாயத்தை தொடுகின்றனர், ஆனார் மற்றோர் பூமியில் வீழ்கின்றனர். அவர்களின் புத்திகள் மந்தமாக இருந்தால் அவர்களால் கற்க முடியாதுள்ளது. சிலர் தம்மால் மற்றோருக்கு விளங்கப்படுத்த முடியாமல் உள்ளது என பாபாவிடம் கூறுகின்றனர். பாபா கூறுகின்றார், சரி, உங்களை ஆத்மாக்களாக கருதி உங்கள் தந்தையான என்னை நினைவு செய்யுங்கள். நான் உங்களுக்கு சந்தோஷத்தை அளிப்பேன். எவ்வாறாயினும் நீங்கள் என்னை நினைவு செய்வதே இல்லை. நீங்கள் தந்தையை நினைவு செய்தால் நீங்கள் மற்றோருக்கும் அதை நினைவுபடுத்துவீர்கள். நீங்கள் தந்தையை நினைவு செய்யும் பொழுது உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. நீங்கள் அவரை நினைவு செய்யும் வரை உங்களால் சந்தோஷ பூமிக்கு செல்ல முடியாது. அசரீரியான தந்தையிடமிருந்து 21 பிரிவுகளுக்கான ஆஸ்தியை உங்களால் பெற முடியும். மற்ற அனைவரும் தற்காலிகமான சந்தோஷத்தையே கொடுக்கின்றனர். மந்திர சக்தியால் ஒருவருக்கு குழந்தை கிடைத்தாலோ அல்லது அதிர்ஷ்ட லாப சீட்டை வெல்வதற்கான ஆசீர்வாதங்கள் கிடைத்தாலோ அப்பொழுது அந்த நம்பிக்கை ஏற்பட்டு விடுகிறது. ஒருவர் 2 அல்லது 4 மில்லியன்களால் நன்மையை பெற்றால் அதனை அவர் யாரிடமிருந்து பெற்றாரோ அவரை புகழ்கின்றார். ஆனால் இவை அனைத்தும் தற்காலிகமானது. அவரால் 21 பிறவிகளுக்கான செல்வத்தையோ அல்லது ஆரோக்கியத்தையோ பெற முடியாது. எவ்வாறாயினும் மனிதர்களுக்கு எதுவும் தெரியாது. எனவே நீங்கள் அவர்கள் மீது குறை கூற முடியாது. அவர்கள் தற்காலிகமான சந்தோஷத்தினால் வெறுமனே சந்தோஷம் அடைகின்றனர். தந்தை குழந்தைகளான உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்து உங்களுக்கு சொர்க்க ராஜ்யத்தை கொடுக்கின்றார். அது மிக இலகுவானது. சிலரால் எதனையும் விளங்கப்படுத்த முடியாமல் உள்ளது. சிலர் புரிந்து கொள்கின்றனர், ஆனால் அவர்கள் மிக சரியான யோகத்தை கொண்டிருக்காததால் அம்பு எவரையும் தைப்பதில்லை. சரீர உணர்விற்கு வருவதனால் ஏதோ ஒரு பாவம் செய்யப்படுகிறது. யோகமே பிரதான விஷயம். யோக சக்தியின் மூலமே நீங்கள் உலக அதிபதிகள் ஆகின்றீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் அல்லாமல் கடவுளே உங்களுக்கு புராதன யோகத்தை கற்பித்தார். நினைவு யாத்திரை மிகவும் சிறந்தது. நீங்கள் ஒரு நாடகத்தை சென்று பார்த்திருப்பின் அனைத்து காட்சிகளும் உங்கள் மனதில் தோன்றுகின்றன. எவ்வாறாயினும் அதனை மற்றொருவருக்கு கூறுவதற்கு நேரம் எடுக்கும். இங்கும் அதே போன்றே உள்ளது. விதையும் விருட்சமும். இந்த சக்கரம் மிக தெளிவாக உள்ளது. இது ஓர் வினாடிக்கான விஷயம். அமைதிதாமமும் சந்தோஷதாமமும் துன்பதாமமும் என்பன. எவ்வாறாயின் நீங்கள் அதனை நினைவு செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். தந்தையின் அறிமுகமே பிரதான விஷயம். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்வீர்கள். அச்சா, ஷிவ் பாபா குழந்தைகளான உங்களை நினைவு செய்கின்றார். பிரம்மா பாபா உங்களை நினைவு செய்வதில்லை. தனது தகுதி வாய்ந்த குழந்தைகள் யார் என்பதை ஷிவ் பாபாவிற்கு தெரியும். அவர் தனது தகுதி வாய்ந்த சேவாதாரி குழந்தைகளை நிச்சயமாக நினைவு செய்வார். இவர் எவரையும் நினைவு செய்ய மாட்டார். இவரது ஆத்மா வழிகாட்டலை பெற்றிருக்கின்றார். சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. பாக்யசாலி ஆகுவதற்கு ஒரே ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பை கொண்டிருங்கள். அன்பை கொண்டிருத்தல் என்றால் ஒவ்வொரு அடியிலும் ஒரே ஒருவரின் ஸ்ரீமத்தை தொடர்ந்தும் பின்பற்றுவதாகும். 2. நிச்சயமாக புண்ணிய செயல்கள் செய்யுங்கள். அனைத்திலும் மிகப்பெரிய புண்ணிய செயலானது அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பதாகும். தந்தையை நினைவு செய்வதுடன் அனைவருக்கும் தந்தையை நினைவுபடுத்துங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் பார்வையையும் மனோபாவத்தையும் மாற்றி காட்சிகளை அருளும் ரூபமாகி அதனால் உலகை மாற்றுவீர்களாக. உங்களின் மனோபாவத்தை மாற்றுவதன் மூலம் உங்களின் பார்வையை தெய்வீகமானது ஆக்குங்கள். அப்பொழுது ஆத்மாக்கள் பலரும் தமது நிஜ ரூபம், தமது உண்மையான வீடு, தமது உண்மையான ராஜ்யத்தை உங்களின் காட்சியால் காண்பார்கள். அவர்களுக்கு அந்த உண்மையான காட்சியை வழங்குவதற்கு உங்களின் மனோபாவத்தில் சிறிதளவு கூட ஷரீர உணர்வின் விஷமத்தனம் இருக்கக்கூடாது. உங்களின் மனோபாவத்தை சீர்திருத்துங்கள். உங்களின் பார்வையை தெய்வீகமாக்குங்கள். அப்பொழுது இந்த உலகம் மாற்றமடையும். உங்களை பார்ப்பவர்கள் உங்களின் கண்களை வெறுமனே கண்களாக மட்டுமன்றி மந்திர வித்தையுள்ள கொள்கலன்களாக உணர்வார்கள். உங்களின் கண்கள் அவர்களுக்கு காட்சிகளை வழங்குவதற்கான காரணிகளாகிவிடும். ஸ்லோகம். சேவைக்கான ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொண்டிருப்பதன் கூடவே எல்லையற்ற விருப்பமின்மைக்கான மனோபாவத்தை கொண்டிருங்கள். இதுவே உங்களின் வெற்றிக்கான வழிமுறையாகும். அவ்யக்த இஷாரா. மேன்மை ஆகுவதற்கு இனிமை மற்றும் பணிவு என்ற நற்குணங்களை கிரகியுங்கள். இனிமை என்ற நற்குணத்தை கிரகிப்பவர்களே இங்கேயும் மகானாகின்றார்கள், அங்கேயும் ஓர் அந்தஸ்தை பெறுகிறார்கள். இனிமையை கொண்டுள்ளவர்களை அனைவரும் மகாத்மாக்களாகவே பார்க்கின்றார்கள். எனவே ஒவ்வொரு குழந்தையும் குறிப்பாக இனிமை என்ற நற்குணத்தை கொண்டிருக்க வேண்டும். இனிமையால் மட்டுமே உங்களால் மதுசூதனை, அதாவது கிருஷ்ணரை பெருமைப்படுத்த முடியும். உங்களுடன் இனிமை என்ற தேனை கொண்டிருப்பவர்கள் தாம் செய்யும் ஒவ்வொரு பணியிலும் வெற்றியை அடைவார்கள். வேறு எதையும் அல்ல. அவர்களின் வாழ்க்கைகளில் தோல்வி என்பது நீக்கப்பட்டுவிடும். ஓம் சாந்தி.